राधे कृष्ण श्रीमते रामानुजाय नमः பகவானுடைய பக்தர்களுடைய விஷயங்களை மனசுல தேக்கி வச்சுக்கணும். இந்த கம்ப்யூட்டர் மொபைல் எல்லாம் மெமரின்னு சொல்லணும் இல்லையா, ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்ப அப்பப்ப அதை எடுத்து பார்த்துக்கிறோம் இல்லையா விஷயங்களை. இப்ப மொபைல் நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அவ பேர் அடிச்சோடனே கடகடான அவ நம்பர் வருத உடனே ரிங் கொடுத்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இதிகாச புராண பாகவத பக்த விஷயங்கள் எல்லாத்திலையும் மைண்ட்ல அழகாக அப்படி ஸ்டோர் பண்ணிட்டே வரணும். அப்படி ஸ்டோர் பண்ணிட்டே வந்த உடனே எப்பப்பெல்லாம் வேணுமோ அதுலேருந்து நம்ம வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கணும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம ஒரு எமோஷனலாவே தான் அப்ரோச் பண்றோம். அந்த எமோஷனல் அப்ரோச்சை தாண்டி ஒரு லாஜிக்கலா ஒரு அப்ரோச் இருந்ததுன்னா பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில பிரச்சனையே வராது. எல்லாத்தையும் விதின்னு சொல்லி ஒத்துக்கிறதோ இல்லாட்டி அகம்பாவம் இப்படிலாம் ஜென்ரலா கேட்டகரைஸ் பண்ண முடியாது. பல விஷயங்கள் நாம அனுபவபூர்வமா இந்த விஷயத்தை இப்படி அணுகணும் அப்படின்னு ஒரு பிராக்டிஸ் வந்துடுத்து அப்படின்னா பல விஷயங்களை ஈஸியா பண்ணிடலாம். இப்ப ஸ்திரீகள்லாம் முதல் முதல்ல சமையல் பண்றோம்னா ரொம்ப பார்த்து 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 பண்ணுவா, பழகி போயிட்டு டக் 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 5 நிமிஷத்துல பண்ணலாம், வெளியில போயிட்டு இருந்தவங்க டக்குன்னு பண்ணிடுவான். ஏன்னா அனுபவம் பிராக்டிஸ். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கவனிச்சு பார்க்கலாம். முதல் முதல்ல சைக்கிள் ஓட்டும்போது ரொம்ப இதுவா இருக்கும், அப்புறம் பழகி போயிட்டு டக் 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 டக்குன்னு போவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் இருந்ததுனால் பல விஷயங்களை சாதிக்கலாம். ஒரு எமோஷன் லெவலை தாண்டி நாம யோசிக்கணும். பெண் பிள்ளை அந்த ஒரு பியூட்டிஃபுல் வியூவை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இப்ப இந்த காலத்தெல்லாம் பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட், ஹவு டு ஹேண்டில் யுவர் லைஃப், ஹவு டு ஹேண்டில் சிச்சுவேஷன் அப்படின்னு நிறைய பணம் எல்லாம் வாங்கிட்டு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறா இல்லையா. இது வந்து எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் அவள் பேசின விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில ரொம்ப அழகா நம்மளுடைய அப்ரோச் அண்ட் ஆட்டிடியூட மாத்தி விடுறது. அதுல பெண் பிள்ளை ஒவ்வொன்னா சொல்லிண்டே வரா. அடுத்த வாக்கியம் சொல்றா, தேவு மற்றறியேனோ மதுர கவியார் போலே. சில இடங்கள்ல தேவு மற்றறியேனோ மதுர கவி ஆழ்வார் போலே அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மதுர கவி ஆழ்வார், திருக்கோளூர் வைபவம் இது. திருக்கோளூர்ல பிறந்த ஒரு ஆழ்வார் ஸ்ரீ மதுர கவி ஆழ்வார். பிராமண வம்சத்துல பிறந்தவர், நன்ன வேதம் எல்லாம் தெரிஞ்சவர். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் அழகா க்ஷேத்ராடனம் போறார். அவர் க்ஷேத்ராடனம் போனதை பல காரணங்கள் சொல்லுவார். ஒரு மாடை போய் அடிச்சார், பசு வயல்ல மேய்ஞ்ச மாடை அடிச்சார், அதை தடிக்கி விழுந்து செத்து போயிடுத்து. அதுக்கு பரிகாரமா க்ஷேத்ராடனம் போனார், ஏன்னா பசுவை கொலை பண்றது மகா பாபம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அப்படி போனான்னு உண்டு. சில இடங்கள்ல நிறைய திவ்ய தேசங்கள்லாம் போய் அங்கங்கே தங்கி பகவத் அனுபவத்துக்காக தியானம் பண்ணி தவம் பண்றதுக்காக போனார் அப்படின்னு காண கிடைக்கிறது. திருக்கோளூர்ல பிறந்த ஒரு ஆழ்வார் மதுர கவி ஆழ்வார். மதுரமான கவி பாடக்கூடியதுனால மதுர கவி ஆழ்வார்னு பேர். அவர் ஆச்சரியமா கலியுகத்துக்கு முன்னாடியே அவதாரம் பண்ண ஆழ்வார். கலியுகத்துக்கு முன்னாடியே பொய்கி ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், அப்புறம் மதுர கவி ஆழ்வார். இவெல்லாம் துவாபரயுகத்தினுடைய கடைசியிலேயே அவதாரம் பண்ண ஆழ்வார்கள். கிருஷ்ணவதாரம் முடியறது இவ அப்படி வரா. சோ ஆல்மோஸ்ட் அந்த யுக சந்தின்னு சொல்லுவான், அந்த சந்தியா காலம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு யுகம் முடிஞ்சு அடுத்த யுகம் வரதுக்குள்ள இன்பிட்வீன் கேப் கேப் சொல்ல முடியாது, ஒரு டிரான்சிஷன் பீரியட், இட்ஸ் கால்ட் யுக சந்தி அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி யுக சந்தியில பிறந்த ஆழ்வார்கள் இவாழ்லாம். இந்த மதுர கவி ஆழ்வார் ஜோரா பல இடங்கள் சுற்றுறார். பத்ரிகாசிரமம் போய் அங்க கொஞ்ச நாள் இருக்கார். அதன் பிறகு அத்தியாச்சரியமா அயோத்தியால வந்து இருக்கார். அப்பதான் வந்து ஜோரா சுவாமி நம்மாழ்வாருடைய அவதாரம். இவர் அயோத்தியால இருக்கிற மதுர கவி ஆழ்வார். அப்போதுதான் வந்து ஜோரா சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு 16 வயசு ஆகிறது. ஒரு நாள் மதுரகவி ஆழ்வார் ராத்திரி மல மூத்திர விசர்ஜனத்துக்காக எழுந்துக்கிறார். எழுந்துக்கும் போது பார்க்கிறார் தென் திசையில ஒரு பெரிய வெளிச்சம் தெரியறது. மதுரகவி ஆழ்வார், அப்ப ஆழ்வார் கிடையாது, மதுரகவி அவர் பேர். அப்ப அவரோட பார்க்கிறார், சரி இவ்வளவு வெளிச்சம் இருக்குன்னா ஏதோ காட்டுத்தீ இல்லாட்டி ஏதோ நாடு நகரங்கள்ல ஏதோ தீ பிடிச்சு எரிகிறது, அதனாலதான் இவ்வளவு பெரிய வெளிச்சம் ராத்திரியில, இல்லாட்டி இவ்வளவு வெளிச்சம் வராதுன்னு விட்டுட்டார். தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அதே டைமுக்கு அவர் எழுந்துக்கிறார். தொடர்ந்து ரெண்டு மூணு நாளும் அதே வெளிச்சம் ஒரு அப்படியே பார்க்கிறார். அப்ப அவருக்கு தோன்றது, இது இந்த தொடர்ந்து ஒரு நாலஞ்சு நாள் காட்டுத்தி ஒரு நகரம் நாடு நகரங்கள் வேகரத்தியா இருக்காதே அப்படின்னு பார்த்தார். அந்த வெளிச்சம் ஒரு தெய்வீகமா இருந்தது. அப்ப உடனே மதுரகவி ஆழ்வார் பார்த்தார், இது என்னன்னு பார்ப்போம். இந்த வெளிச்சம் தென் திசையிலேருந்து வருது, பாரதத்தினுடைய தென்பக்கத்திலேருந்து வருது, அதனால பார்ப்போம்னு சொல்லி என்ன பண்றார், ராத்திரி எல்லாம் நடக்கிறார். ராத்திரி தான் வெளிச்சம் தெரியும், பகல்ல தெரியறது இல்ல. நடந்து 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 அயோத்தியாலேருந்து தென் திசை நோக்கி வரார். தாண்டி தாண்டி தென்பக்கம் இன்னும் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாள் ராத்திரி எல்லாம் நடக்கிறார், பகல் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறார். விந்தியமலையை தாண்டி வர்றது, விந்தியமலையை தாண்டி வர்றாரு, திருமலை திருப்பதியா இருக்கும்னு பாக்குறாரு. திருமலை திருப்பதி வந்தா அதையும் தாண்டி தென் திசையில வருது. சரின்னு சொல்லி ஒவ்வொரு இடமா தாண்டி 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 வர்றார். ஸ்ரீரங்கமா இருக்கும்னு பார்த்தார், ஸ்ரீரங்கமும் இல்ல. காஞ்சிபுரம் பார்த்தார், ஸ்ரீரங்கம் பார்த்தார், அதையும் தாண்டி போகிறது. இதனடாது ஸ்ரீரங்கமும் தாண்டி போகிறது, மதுரையா மதுரையும் தாண்டி போறது, சரி அப்படின்னு வர்றார். அப்படியே வரும் பொழுது ஆச்சரியமா திருநெல்வேலி அவர் ஏரியாக்குள்ள வந்தாச்சு, தாமிரபணி அதி தீரம் வந்து அந்த பக்கம் பார்க்காதா அந்த வெளிச்சம் தெரியாது. சரி நடந்து நடந்து வந்தா ஆழ்வார் திருநகரி, அப்ப அந்த ஊருக்கு பேர் திருக்குறுகூர். அந்த ஊருக்கு வந்தோடனே அந்த வெளிச்சம் மறைஞ்சு போயிடுறது. வெளிச்சம் மறைஞ்சு போன உடனேயே இதனடாதுன்னு சொல்லி ஊர்ல இருக்கவள விசாரிக்கிறோம், நம்ம ஊர்ல தான் விசேஷம் உண்டா. ஆழ்வார் திருநகரியும் திருக்கோளும் அடுத்தடுத்த கிராமங்கள், அடுத்தடுத்த ஊர், அடுத்தடுத்த திவ்ய தேசமும் கூட. அப்ப எல்லார்ட்டையும் விசாரிக்கிற, அதெல்லாம் ஒண்ணு பெரிய ஒண்ணு வித்தியாசம் இல்ல, ஊர்ல ஒண்ணு விசேஷம்லாம் கிடையாதுன்னு. இப்ப ஒரே ஒரு வயசானவர் மட்டும் சொன்னாரப்பா, நம்ம ஊர்ல ஒரு பைய பிறந்தான், 16 வருஷம் ஆயாச்சு. அந்த பிள்ளை அன்னாகாரம் எடுத்துக்கல, வாய் திறந்து பேசறது இல்ல, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது இல்ல, ஆனா சரீரம் மட்டும் நன்னா வளர்றது. நம்ம ஊர் ராஜா உடையார், உடையநங்கை காரியார், உடையநங்கைன்ற அம்மா பேரு, காரியான்றது அந்த ராஜாவுடைய பேர், சிற்றரசி வாழலாம். அவளுடைய பிள்ளப்பா அதுக்கு பேர் மாறன்னு பேர் வச்சிருக்கா. மாறன்னா உலகியலுக்கு மாறுபட்டவன். லோகாயுதமா குழந்தைகள் இருக்கிற முறை, நான் பசிச்சா அழும், மலமூத்திர விசர்ஜனம் பண்ணும், அவழகா வளரும், அப்புறம் தவழும் நீஞ்சும், இது எதுவுமே பண்ணல அந்த குழந்தைப்பா. பிறந்த 12 நாள் ஆன குழந்தைய ஆதிநாதர் சந்நிதியில் அந்த குழந்தைய போட்டவன அழகா தவழ்ந்து போய், இங்க நம்ம ஆதிநாதர் சந்நிதியில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரம் திருப்புளி ஆழ்வார் பொந்துல போய் உக்காந்து கொடுத்து 16 வருஷமா அந்த குழந்தை அந்த மரபொந்துலயே உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆகாரம் சாப்பிடறது இல்ல, வாய் திறந்து பேசறது இல்ல, கண் திறந்து பாக்கறது இல்ல, மலமூத்திர விசர்ஜனம் பண்றது இல்ல, ஆனா அவரோட சரீரம் மட்டும் வாடல, நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது ஒண்ணுதான்ப்பா அதிசயம்னு உடனே அழகா மதுரகவி ஆழ்வார் நேர வந்து அழகா சடகோபன பாக்கிறார். ஜம்முன்னு உக்காந்துட்டு இருக்கார். மாறன்னு தான் அப்ப அவருக்கு பெயர், காரியுடைய பிள்ளையினாலே காரிமாறன் அப்படின்னு பெயர். அவ அம்மா குழந்தை கலங்காரம் பண்ணணும்னு சொல்லி வகுள புஷ்பம், வகுள புஷ்பம்னா மகிழம்பு, அதை எடுத்து அழகா கோத்து குழந்தைக்கு மாலையா போட்டிருக்கா, தலையெல்லாம் குடுமியெல்லாம் கட்டி விட்டுருக்கா, கொண்டையெல்லாம் போட்டிருக்கா, அதனால வகுளாபரணன்னு பேரு. பிறக்கும் பொழுதே சடம்ன்ற மாயா வாயுவை கோபத்தினாலே விரட்டி அடிச்சதுனாலே சடகோபன் அப்படின்னு ஒரு திருநாமம். அந்த சமயத்தை நம்மாழ்வாருக்கு சடகோபன், காரிமாறன், வகுளாபரணன் இப்படிலாம் தான் பெயர். அப்ப இவர் வந்து பார்த்தா இந்த தேஜஸ பார்த்தவொடனே மதுரகவி ஆழ்வார் தெரிஞ்சுடுத்து, இவருடைய தேஜஸ் தான் எனக்கு அயோத்தியால தெரிஞ்சது. நம்மாழ்வார் இருக்கிறது ஆழ்வார் நகரி தாமிரபரணி ஆற்றங்கரை, அயோத்தியா உத்தரப்பிரதேசம் இருக்கு. எவ்வளவு தூரம், இத்தனை தூரம் தேஜஸ் போய் அவரை வழி பண்ணி கூட்டின்னு வந்திருக்கு. சத்தியம், குரு ஏதோ ஒரு வழியில நம்மளை கூட்டு கொண்டு வரார். எத்தனை விசேஷம் பார்த்துக்கோங்க. அதுவும் ராத்திரி மலமூத்திர விசர்ஜனத்துக்காக எழுந்த மதுரகவி ஆழ்வார்க்கு இந்த திவ்ய தரிசனம், பகவத் தரிசனம், ஆச்சாரிய தரிசனம், தெய்வீகம், இதுக்கெல்லாம் நேரமோ காலமோ இடமோ முக்கியம் இல்லை. அடுத்த ராத்திரி எத்தனையோ சந்தர்ப்பத்தில் மலமூத்திரத்துக்கு எழுந்துக்கிறோம், ஆனா ஒரு தெய்வீகமான காட்சி அனுபவம் கிடைக்கிறதா, ஏன்னா அது தியானத்தோட படுக்கணும். ஆண்டாள் சொல்ல இல்லையா, உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்து ஹரி அப்படின்றா இல்லையா, உள்ளுக்குள்ள ராத்திரி பகவான வச்சுட்டு படுத்தோம் வச்சுக்கோங்களேன், நிச்சயமா அந்த அனுபவங்கள் கிடைக்கும். இனிமேல் அப்படி படுத்துக்கோங்க சரியா. அழகா மதுரகவி ஆழ்வார் பார்த்தா இவர் தான் தெரிஞ்சு போயிடுது, சரி இவருக்கு காது கேட்கறதா பாக்கலாம் சொல்லி பெரிய ஒரு குண்டு கல்ல தூக்கி தொப்புன்னு போட்டார். போட்ட உடனே அந்த குழந்தை கண் மலர்ந்து பார்த்தார். 16 வருஷம் எத்தனையோ பேர் எவ்வளவோ கத்தி என்னமோலாம் பண்ணி பார்த்தா எதற்கும் கண் திறக்காத அந்த குழந்தை இப்ப கண் திறந்து பார்த்து கொடுத்து. உடனே ஒன்னும் புரியல அவருக்கு. ஆஹா, எல்லாரும் அசந்து போயிட்டா, ஏ இந்த பிள்ளை கண் திறக்கிறது பாருப்பா அப்படின்னா. 16 வருஷம் தியானத்துல இருந்த கண்ணா திறந்து பார்த்தன ஒரு தெய்வீகம், அப்படி ஒரு ஆகர்ஷணம். நிஜமாவே மகாத்மாக்களுடைய கண்கள்ல ஒரு ஆகர்ஷணம் உண்டு, ஒரு காருண்யம் உண்டு. காஞ்சி மகாபெரியவா, ரமண மகரிஷி, சுவாமி விவேகானந்தா, நம்முடைய சுவாமி ராமானுஜர், மணவாள மாமுனிகள், நிகமாந்த மகாதேசிகர், சுவாமி ராகவேந்திரா, இவாள்லாம் சித்திரரூபத்துல பார்த்து இல்லாட்டி அந்த அர்ச்சாவதார மூர்த்தியுடைய கண்களை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு, ஒரு காந்த சக்தி இழுக்கிறது இல்லையா நம்மள. உடனே அவர் பார்த்தார் மதுரக்கவியாழ்வார், சரி இவருக்கு வாக்குண்டோ, வாய் திறந்து பேசுறாரா பார்க்கலாம் சொல்லி அழகா செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ரகசியமான அர்த்தத்தோட ஒரு கேள்விய கேட்டுட்டார். செத்தது அப்படின்னா சரீரம், சரீரம் அச்சேதனம், சரீரத்துக்குள்ளதான் உயிர் இருக்க ஒழிய சரீரத்துக்கு உயிர் கிடையாது, அதுதான் செத்தது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால், செத்தது சிறியது அப்படின்னா ஆத்மா, செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும். 8 வார்த்தை வாக்கியம், 8 வார்த்தை ஒரு கேள்வி ரைட்டா. அதாவது சரீரத்தோட இந்த ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தம் வந்தால் இந்த ஆத்மா எதை அனுபவித்துக் கொண்டு இருக்கும் அப்படின்னு கேள்வி. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு ஆத்ம சம்பந்தமான விஷயம். உடனே நம்மாழ்வார் சிரிச்சென்றே சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். அதான் மகாத்மாக்கள் இவர் கேட்ட கேள்வியே பதிலா சொல்ற, அத்தை தின்று அங்கே கிடக்கும். அத்தை அப்படின்னா எந்த சரீரத்துல அது வர்றதோ, எந்த சரீரத்தோட அதுக்கு சம்பந்தம் வர்றதோ, அந்த சரீரத்தினுடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் பயம் தைரியம் வீரம் காமம் கோபம் ருச்சி அதை அனுபவிச்சுட்டு இருக்குமா. இப்ப ஒரு சிங்கத்தினோட சரீரத்துல ஒரு ஆத்மா இருக்கு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணும், மன்ன மாடு அடிக்கும், மான் அடிக்கும், பச்சை மாமிசம் சாப்பிடும், பச்சை ரத்தத்தை குடிக்கும், அது தன்னுடைய சிங்கத்தோட எண்ணத்தோட கூடும், குட்டிகள் பெற்றுக்கும். அதே ஆத்மாவே அடுத்த ஜென்மால ஒரு பன்றி சரீரத்தை வந்துட்டு வச்சுக்கோங்களேன், மலத்தை சாத்துண்டு அந்த பன்றி பன்றியோட ஜோடியோட குடும்பம் நடத்திண்டு பன்றி குட்டிகளை பெற்றுண்டு பன்றிக்கு இருக்கக்கூடிய சுபாவமான பயம் வைரம் இதெல்லாம் இருக்குல்ல அதோட இருக்கும். அதே அசரீரம் திரும்பி ஒரு பாம்பு சரீரத்தை பிறந்திருந்துச்சுக்கோங்களா, அதே ஆத்மா. அப்ப பாம்புக்குரிய தான் அந்த கோபம் விஷம் இதெல்லாமே சுவாவமா வந்துடும். அப்ப கீரி பிள்ளைய பார்த்தா பயம், மயில பார்த்தா பயம், இதெல்லாம் அந்த சரீரத்துல இருக்கிறதுனாலேயே சுவாவமாக உண்டாகக்கூடிய தன்மைகள். இப்ப நாய்க்கு வந்து பூனைய கண்டா பிடிக்காதோன்னு, பூனைக்கு எலிய கண்டா பிடிக்காதோன்னு, இந்த டாமன் ஜெர்ரிலாம் சொல்றோம் இல்லையா. அப்ப இது எப்படின்னா அந்த சரீரத்தினுடைய சுவாவத்தினாலே உண்டாகக்கூடியது. இப்ப பாம்பு சரீரத்தை பார்த்தா மனுஷன் எல்லாரும் பயப்படுறா இல்லையா, பாம்பென்றால் படையும் நடுங்கும் அப்படின்றோம். அப்ப அந்த சரீரத்துக்குன்னு ஒரு சுவாவம். அதே ஸ்திரீ சரீரம்னா அந்த சரீரத்துக்கு தகுந்தா போலே ஒரு சுவாவம். குழந்தைகளை வயிற்றுல சுமக்கிறது, அப்புறம் அதுங்களை நன்னா வச்சுக்கணும்னு ஆசைப்படுறது, அதுங்களுக்காக பிரார்த்தனை பண்றது, இப்படி ஸ்திரீ சரீர சுவாவம்னு ஒண்ணு இருக்கு. மென்மை நளினம் இதெல்லாம் இருக்கு இல்லையா. அதே ஆண் சரீரம்னா ஆண் சரீரத்திற்குரிய குணாதிசயங்கள். இதே பறவை சரீரம்னா பறவையா பறக்கும். அது ஜலத்துல வாழக்கூடிய மீன் சரீரத்துல இருந்தா ஜலத்தை விட்டு வெள்ளம் வந்தா செத்து போயிடுவோம்னு பயந்தே செத்து போயிடும், உண்மை அதுதான். அப்ப அந்த சரீரத்தை அனுசரிச்சு அதனுடைய சுகதுக்க லாப நஷ்ட மான அவமான ருச்சி காம குரோத எல்லாம் தீர்மானம் ஆகிறது. அப்ப அதான் ஆழ்வார் சொல்றார், இது எந்த சரீரத்துல இருக்கோ அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். இப்ப நீ சத்சங்கம் கேட்கிற ரைட்டா, இப்ப சத்சங்கத்தை கேட்டு இத்தை தின்று இங்கே கிடக்கும். ஓகே, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம் யாரோ ஃப்ரெண்ட்ஸ், அப்ப அந்த ட்ரெஸ்ல கான்சென்ட் பண்ணி அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். ஃபங்க்ஷன் போயாச்சு அப்படின்னா அவளோட பழகிண்டு அவா விஷயங்களை கேட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஒரு வியாதி வந்துடுது, ஐயோ சரியா போகணுமே, முடியவே இல்லையே, அத்தை தின்று அங்கே கிடக்கும். ராத்திரி தூக்கம் வந்துடுதுன்னா நல்லா தூங்கணும் அப்படின்னு நல்லா தூங்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஏதான ஒரு பொருளை இழந்துட்டோம் அப்படின்னா ஐயோ இழந்துட்டேனே இழந்துட்டேனே இழந்துட்டேனே, அத்தை தின்று அங்கே கிடக்கும். சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது பொம்மை இதெல்லாம் வச்சு விளையாடும், அப்ப அத்தை தின்று அங்கே கிடக்கும். கொஞ்சம் வயசான பிறகு ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஒரு வயசு வந்தவொடனே கல்யாணம், அப்புறம் மனைவி குழந்தைகள், அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஆபீஸ் போயாச்சுன்னா வேலை வேலை வேலை, அத்தை தின்று அங்கே கிடக்கும். பணத்து பின்னாடி ஓடினா அத்தை தின்று அங்கே கிடக்கும். சத்குரு பின்னாடி ஓடினா அத்தை தின்று அங்கே கிடக்கும். சத்சங்கத்தை ருச்சி பட்டதுன்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும். பகவத் விஷயத்தை ஈடுபட்டுனா அத்தை தின்று அங்கே கிடக்கும். என்ன வாக்கியம் பார்த்துக்கோங்கோ, நம்மாழ்வாருடைய வாக்கியம். இப்ப இவ்வளவு அழகா ஆத்ம விஷயத்தை நம்மாழ்வார் பதிலா சொல்லிட்டார். உடனே மதுரகவி ஆழ்வார் சேவிச்சுட்டார். நம்மாழ்வாருடைய அம்மா அம்மா உடையநங்கை, அப்பா காரி, எல்லாருமே கண்கள் ஆனந்த பாஷம், என் பிள்ளைக்கு காது கேட்கறது, என் பிள்ளைக்கு பேச வர்றது, அது மென்டலி ரீடார்டர். ஆட்டிசம் குழந்தைகள்லாம் அப்படித்தானே இருக்கும். இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஆட்டிசம் குழந்தைகள்லாம் வந்து ஹேண்டிகேப் மாதிரி கிடையாது, அவெல்லாம் ஞானிகள், அவ உலகமே தனி, தே ஆர் இன் த ஹையர் ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா. ஆட்டிசம் குழந்தைகள்னால யாருக்கும் புரிஞ்சுக்க முடியறது இல்ல, அப்பா அம்மா நினைச்சிருக்கா பெரிய துக்கம்னு. ஆட்டிசம் குழந்தைகளை பெத்த அப்பா மக்கள் பரம பாக்யசாலிகள். நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த மென்டலி ரிட்டையர்ட் சில்ட்ரன்ஸ் இன்னி வரைக்கும் யாரையுமே நம்பிக்கை துரோகம் பண்ணி ஏமாத்தினது இல்லை. அவ உலகமே வேற, அவ உலகம் ஆனந்தமயமான உலகம். மத்தவாளை மாதிரி வேணும்னா பழகிறது, வேண்டாம்னா வீசி அடிக்கிறது, முன்னாடி ஒரு மாதிரி பின்னாடி ஒரு மாதிரி, இந்த ஹிப்போக்ரசி எல்லாம் இந்த குழந்தைகளுக்கு கிடையாது. அந்த மாதிரி நம்மாழ்வார் இருந்தார். இப்ப பேசுறத பார்த்தோம் சந்தோஷப்பட்டா. அப்போதுல இருந்து மதுரகவி ஆழ்வார் அவருடைய சிஷ்யரா மாறிட்டார். மதுரகவியார் அடியனை சிஷ்யனா ஏற்றுக்கொள்ளணும்னு உடனே நம்மாழ்வார் அவர் சிஷ்யனா ஏத்துண்டு அவருக்கு உபதேசம் எல்லாம் பண்ணார். சொல்லிட்டு நம்மாழ்வார் சொன்னார், நான் வேத சாரத்தை தமிழ்ல சொல்ல போறேன்பா, அப்படியே அதெல்லாம் நீ எழுதிக்கோ அப்படின்னு சொல்ல. இத்தனைக்கும் மதுரகவியாழ்வார் 70-80 வயசு தாத்தா, நம்மாழ்வாரோ 16 வயசு பய. ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தமே கிடையாது. குரு சின்னவாளா இருக்கலாம், பெரியவாளா இருக்கலாம், சிஷ்யா வயசானவாளா இருக்கலாம், சின்ன பயலா இருக்கலாம், இது முக்கியமே இல்லை. ஆண் பெண், பணக்காரன் ஏழை, படிப்பாளி முட்டாள், இது எதுவுமே முக்கியம் இல்லை. குரு ஆனா பெண்ணா அதுவும் முக்கியம் இல்லை. அந்த ஞானம்தான் முக்கியம், ஞான குழந்தை. அது மாதிரி இவர் அழகா பாட்டோலை கொள்றேன்னு சொல்றோன்னு, பாட்டோலைன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெனோகிராஃபர்னு வச்சுக்கோங்களேன் கலியுகத்துல. அவர் சொல்ல 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 இவர் எழுதிப்பார். எப்படி மகாகணபதி எழுதுறாருன்னா வேதவியாசர் சொல்ல சொல்ல மகாபாரதத்தை அந்த மாதிரி அழகா எழுதுறார். அப்ப இவர் ஆரம்பிக்கிறார் நம்மாழ்வார். அவர் பாசனம் சொல்ல போறேன்னு உடனே 108 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில வந்து நிக்கிறார். அந்த புளிய மரத்துக்கு கீழே இந்த ரேஷன் கடையில கியூ நிப்பா தெரியுமா, ஏர்போர்ட்ல எல்லாம் இமிகிரேஷனுக்கு கியூல நிப்பா தெரியுமா, டிக்கெட்டுக்கு கியூல நிப்பா தெரியுமா, எங்க போனா லைன்ல நிப்பாளு. அந்த மாதிரி நம்மாழ்வாரிடத்துல பாசுரம் வாங்க 108 திவ்ய தேச பெருமாள்களும் கியூல நிக்கிறார். பரமபதமாகிய வைகுந்தத்துல நாராயணன்லேருந்து, நம்மாழ்வார் பிறந்த ஊர் ஆதிநாதர்லேருந்து, காஞ்சி வரதராஜன்லேருந்து, திருப்பதி பெருமாள்லேருந்து, ஸ்ரீரங்கம் ரங்கநாதன்லேருந்து, திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபன்லேருந்து, பத்ரி நாராயணன்லேருந்து, திருப்பிருதி பிரபு வரைக்கும், புருஷோத்தமன் தேவம் தேவப்பிரயாக புருஷோத்தமன் கண்டமன்னும் கடிநகர் புருஷோத்தமன்லேருந்து, முக்திநாள் சாலக்ராம மூர்த்தியிலேருந்து அத்தனை பேரும் நிக்கிறா. ஒருத்தர் விடாமல் அத்தனை பேரும் நவதிருப்பதி பெருமாள்கள், கும்பகோணம் பெருமாள்கள், சாரங்கபாணி பெருமாள், மதுரை கூடலழகர், கல்லழகர், அத்தனை பேரும், திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி, திருவடந்தை நித்தியகல்யாண பெருமாள், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் சொன்னவண்ணம் செய்த பெருமாள், அத்தனை பேரும் சோழிங்கர் நரசிம்மர், அகோபில நரசிம்மர், திருக்கோவலூர் ஆயன், ஒருத்தர் பாக்கியில 108 திவ்ய தேச பெருமாளும் வரிசையில நிற்கிறார். இருக்கு 108 திவ்ய தேச பெருமாளும் அவாவாளுடைய ஜோடி உண்டோனும். திருப்பதி பெருமாள் அலர்மேல் மங்கா தாயரோட வந்துட்டார். ரங்கநாதன் கேட்கணுமா, படிதாண்டா பத்தினியான ரங்கநாயகியும் பெருமாளோட வந்துட்டார். பாசுரத்துக்காக பெருந்தேவி தாயாரும் வரதராஜனோட வந்துட்டார். பத்மநாபரும் ஹரிலட்சுமி தாயாரோட வந்துட்டார். பத்ரிநாராயணன் ஆச்சரியமா நரனோட கூட வந்துட்டார். இவா மட்டும் வருவாளா கூட, அவாவாளுடைய கோஷ்டி உண்டு இல்லையா, ரங்கநாத கோஷ்டி. ரங்கனுடைய கோஷ்டி போல லோகத்துல உண்டா? வரதனோட கோஷ்டி எவ்வளவு பெரிய கோஷ்டி, சந்த சொல்ற கோஷ்டி பார்க்கணும் அப்படின்னா வரதனுடைய கோஷ்டியை பார்க்கணும். திருப்பதி பெருமாள் என்ன கூட்டம், அவாவாளுக்கு ஒரு பக்த கூட்டம், இதெல்லாம் வேற. இதுல சில பேர் இருக்கா, நம்ம திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி எல்லாம் ஊரையே வேற தூக்கின்னு வந்துட்டார் ஆழ்வார்க்கு காட்டுறேன்னு. அப்ப எவ்வளவு கட்டம் இருக்கும் பாருங்க. அப்ப எல்லாரும் அப்படியே பேசிட்டு இருக்காளா. அப்ப ஒவ்வொருத்தரா முண்டி அடிச்சுக்கலாம், நான் தான் முன்னாடி, நான் தான் முன்னாடி, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. அப்ப ஒவ்வொரு பெருமாளுமா இவரை பார்த்து, இவர் நம் ஆழ்வார், இவர் நம் ஆழ்வார், இவர் நம் ஆழ்வார் அப்படின்னா, அப்போதிலிருந்துதான் சடகோபனாகிய காரிமாறனாகிய பகுலாபரணனாகிய பிரபுவுக்கு நம்மாழ்வார்னு ஒரு திருநாமம். 108 திவ்யதேச பெருமாளும் இவர் நம் ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடினதுனாலேயே அவருக்கு நம்மாழ்வார்னு ஒரு திருநாமம். அவ்வளவு அழகா எல்லாரும் நம்மாழ்வார் நம்மாழ்வார் நம்மாழ்வார்னு விட்டார். நம்மாழ்வார் அப்படி தியானத்துல உட்காந்து வேதசாரத்தை சொல்ல போற உடனே ஒவ்வொரு திவ்யதேச பெருமாளும் மதுரகவி ஆழ்வார் கூப்பிடுறார், வைத்தமானதி பெருமாள் கூப்பிடுறார். என்ன மதுரகவி, நம்ம ஊர் ஆளு, நம்மளை முதல்ல நிக்க வச்சுடோ, அவர்கிட்ட ஒரு பாசனம் வாங்கின்றேன் அப்படின்னாரா. இப்படி மதுரகவி ஆழ்வார் ஏற இறங்க பாக்குறார். அதே ஊர்ல இருந்த வரைக்கும் ஒரு நாள் கூட காட்சி கொடுத்தது இல்லை, இப்ப லைனா காட்சி கொடுக்கிறார். அயோத்தியா ராமன், மதுரகவியே நம்ம ஊர்ல இருந்த போதுதான் உனக்கு இந்த தெய்வீக காட்சி கிடைச்சது, ஞாபகம் வச்சுக்கோ, நம்மளை முன்னாடி நிக்க வச்சிருன்றார். பத்ரி நாராயணன் எல்லாரும், ஆதிநாதர் சொல்றார், இந்த ஊர் பெருமாள் நான் தான், எனக்கு தான் முதல் மரியாதை, என்ன முதல்ல நிக்கவை அப்படின்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் சொல்றார், பூலோக வைகுந்தம் நான் தான், எனக்கு தான் முதல் மரியாதை, என்ன நிக்கவை அப்படின்றார். திருப்பதி பெருமாள் சொல்றார், 7 மலைக்கு மேல ஜம்முனு உட்கார்ந்துருக்கவன் நான் தான், என்ன முன்னாடி நிக்கவை அப்படின்றார். பாண்டவர் தூதன் உலகளந்த பெருமாள், எங்க சைஸுக்கே நீ முன்னாடி நிக்க வைக்கணும்ப்பா அப்படின்றார். திருவட்டார் ஆதிகேசன் இப்படி பார்த்தார், 22 படுத்திருக்க பெருமாளப்பா நானு, 18,000 சாலக்கிராம மூர்த்தியோட சங்கமம்ப்பா, என்ன முன்னாடி நிக்க வேண்டார். அனந்த பத்மநாப சுவாமி அப்பொழுதே அவருக்கு வந்து ஜோரா தங்கத்தினாலேயே மதில்கள்லாம் உண்டு, 1,00,000 கோடி ஒண்ணுமேல அவர் சொல்றார், என்ன முன்னாடி நிக்க வேண்டார். இப்படி ஆளாளுக்கு போட்டி போறார். பத்ரிநாராயணன் சொல்றார், நான் வடக்குல இருந்து வந்திருக்கேன், அவ்வளவு வசரத்திலேயே வந்திருக்கேன், நான் தான் முன்னாடின்றார். எல்லாரும் மதுரகவி ஆழ்வார தாஜா பண்றா முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கு, முன்னாடி நிக்கிறதுக்கு. மதுரகவி பார்த்தார், அந்த புளியன் மரத்து கொம்பு ஒண்ணு உடைச்சா சத்தம் போடப்படும் மூச் அப்படின்னு எல்லா பெருமாளையும் மிரட்டினார். எல்லா பெருமாளும் சப்த நாடியும் ஒடுங்கின்னு தீமேன்னு நின்னாலும் நம்மாழ்வார் அப்படி கண்ணை திறந்து அப்படி பாக்குறார். வரதனை பார்த்தோன்னு, நம்ம மதுரகவி சொல்லலாம், வரதா நீ முன்னாடி போங்கோ, உங்களுக்கு தான் முதல் பாசனம்ட்டார். உடனே வரதன் போய் நிக்கிறார். உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயர் வரம் மதிநலம் மருளினன் யவனவன், அயர் வரு அமரர்கள் அதிபதி யவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு ஜோரா முதல் பாசரம் வரதராஜனுக்கு துயர எல்லா விதமான துயரங்களையும் அறுக்கும்படியான சுடரடி இருக்கக்கூடிய வரதனை சேவி வரதன் கால சரணாகதி பண்ணுன்னு பாசுரம் பாடினார். இப்படி நம்மளோட ஒவ்வொருத்தரா பாசுரம் பாடி இப்படி பாப்பார் யாருன்னு தெரிஞ்சுண்டு. மதுரகவியார் நீ முன்னாடி போங்கோ, திருவனந்தபுரம் பத்மநாபன் கொண்டு நிக்க வைப்பார், அவர் உங்களைதான் பாட போறார் கேட்டுக்கோங்கன்னு. பத்மநாபன் இப்படி பாத்துட்டு இருக்கார். கெடுமிடர் ஆயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார், விடமுடை அறவில் பள்ளி விரும்பினான் சுரும் பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகரம் புகுதும் இன்றே. அனந்தபுரத்தில் நுகழ்ந்துருங்கோ அப்படின்றார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் வந்தவொடனே கேட்கணுமா, ஆனந்தமா கங்குலும் பகலும் கண் துயில் அறியாள் கண்ணநீர் கைகளால் இறைக்கும் அப்படின்னு பாசுரம் பாடுறார். திருப்பதி பெருமாள் பாதிரி சொல்றார், குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவிரான், பரன் சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார். ஆதிநாதர பாடும்பொழுது, ஓடி ஓடிப்பல் பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிக்கால் வழியேறி கண்டீர் கூடி நின்று வானவர் ஏத்த திருக்குறுகூரதனுள் ஆடு உட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே அப்படின்றார். திருக்கோளூர் வைத்தமானது பெருமாளுக்கு உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ளவன் சீர்வளம் மிக்கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்றார். ஆச்சரியமா திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பிக்கை எங்கனையோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர் நங்கள் கோலத் திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே அப்படின்றார். இப்படி இவர் எந்த பெருமாளை பாடுறோ அந்த பெருமாளை முன்னாடி நிக்க வைக்கிறார். மதுரகவி ஆழ்வார் பார்த்தார், இவ்வளவு நாள் இத்தனை பெருமாளெல்லாம் பார்த்திருக்கோம், ஒருத்தர் கூட நம்மள கண்டுக்க கூட இல்லை, நம்ம பேர் கூட அவளுக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனா இன்னைக்கு அடியேன் நம்மாழ்வாருடைய சிஷ்யன் உடனே எல்லா பெருமாளும் போட்டி போட்டு அனுகிரகம் பண்றார். அதனாலே எனக்கு நம்மாழ்வார் போதும், ஆச்சாரியன் கிருபை போதும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். சில பெரியவா சொல்றா நம்மாழ்வாரத்தை பாசுரம் வாங்கிக்கிறதுக்கு 108 வேதேச பெருமாளும் ஆழ்வார் திருநகரி திருப்புலி ஆழ்வார் மரத்துல வவ்வாலா தலகீழ தொங்கிண்டு தவம் பண்ணார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 108 வேதேச பெருமாளை கையில புளியங்கொன்ப வச்சுண்டு மிரட்ட முடியும்னா எல்லா பெருமாளும் இவர் ஒன்னும் பண்ணலன்னா அப்ப ஆச்சாரியின் கிருபை தானே வசதி. அதனால அம்மா ஆழ்வாரை பார்த்தார், மெய் செலுத்து போனார் முதலகவி ஆழ்வார், அம்மாழ்வாரை பத்தி பாசுரம் பாடிட்டார். கண்ணினுண் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னித்தின் குறுகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என் நாவுக்கேன் நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவு மற்று அறியேன் குறுகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திரிவனே அப்படின்னுட்டார். கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு ஆச்சாரியனை பத்தி பாடினார் மதுரகவி ஆழ்வார். அதை பாடினார், அதுலதான் சொல்றாரு தேவு மற்றறியேன், எனக்கு வேற தெய்வம் தெரியாது, வேற தேவதை தெரியாது, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் குருகூர் சடகோபன் காரிமாறன் நம்மாழ்வார் மட்டுமே அப்படின்னு விட்டார். அத பிடிச்சுட்டா பெண் பிள்ளை, ஒன்னு ஆச்சாரிய பக்தி இருக்கணும், இல்லாட்டி பகவத் பக்தி இருக்கணும். அடியாளுக்கு ரெண்டும் இல்ல சுவாமி, மொசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னு கேட்டுட்டா. எப்படி பிடிச்சிருக்கா பாருங்க, தேவ மற்றதியேனோ மதுரகவியார் போலே. ஒண்ணு நம்மாழ்வாரே கதின்னு கிடக்கணும், இல்லாட்டி வைத்தமானிதியாவது கதின்னு கிடக்கணும். அடியாள் ஒண்ணும் இல்ல சுவாமி, என்னமோ தின்னுட்டு என்னமோ தூங்கிண்டு என்னமோ வஸ்திரம் உடுத்துண்டு என்னமோ லோகத்துல வாழ்ந்துண்டு மிருகஜாதிக்கும் பக்ஷி ஜாதிக்கும் எனக்கும் வித்தியாசம் இல்லை சுவாமி, என்ன போய் ஏண்டி ஊற விட்ட போறேன்னு தேவரீர் கேட்கிறேளே. அடியாள் முசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன வயல்ல கடந்தா என்னன்னுட்ட. சுவாமி ராமானுஜர் கை ஊப்பி நிக்கிறார், மெய் சிலிர்த்து போய் நிக்கிறார். ஏன்னா ஆச்சாரிய பக்தியிலே சுவாமி ராமானுஜர் அத்தனை வசதி, அது இல்லாதபடி மதுர கவியாழ்வார் ஜோரா நம்மாழ்வார்கிட்ட சொல்றார். தேவரீர் பரமபதிச்ச பிறகு நம்மாழ்வார் மொத்தம் இருந்ததே 32 வருஷம்தான். பரமபதிச்ச பிறகு பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு தேவரீருடைய ஒரு மூர்த்தி வேணும், அவ பூஜை மண்டபத்துக்கு ஒரு விக்கிரகம் வேணும்னு கேட்க நம்மாழ்வார் சொன்னார், தாமிரபரணி ஜலத்தை எடுத்து ஜோரா கொப்பரையில வச்சு காய்ச்சு அப்படின்னுட்டார். உடனே மதுரகவி ஆழ்வாரும் காய்ச்சினார். காய்ச்சின உடனே கைய கூப்பிண்டு ஒரு விக்கிரகம் வந்துடுத்து ஸ்வயம்புவா. மதுரகவி ஆழ்வார் பதறிட்டார், சுவாமி தேவரி ஆச்சாரியன் ஞானமுத்திரை கையில வச்சுட்டு இருக்க மாதிரிதானே விக்கிரகம் பண்ணணும், இது என்ன கைய கூப்பிண்டு வந்திருக்கு, அது தேவரிக்கு என்ன தலைமுடியெல்லாம் உண்டு, இது என்ன விக்கிரகம் இப்படி எல்லாம் இருக்கே குடுமையெல்லாம் வச்சுண்டு அப்படின்னோடனே நம்மாழ்வார் சிரிச்சார். உடனே ஒரு பாசுரம் சொன்னார், பொலிக 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 போயிற்று வல்லு எர்ச்சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றுமில்லை களியும் கடும் கண்டு கொன்மின் கடல் மன்னன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து பாடி ஆடி உழிதர கண்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடி வரக்கூடிய பவிஷ்யத் ஆச்சாரியன் இவர் காரணம் கொண்டு நிறைய ஜீவர்கள் நல்ல கிருதி அடைய போறா அப்படின்னு சொன்னார். அந்த பவிஷ்யத் ஆச்சாரியன் தான் இந்த ராமானுஜர். இந்த ராமானுஜர் இடத்துல அந்த பெண்பிள்ளை சொல்றா, தேவு மற்று அரியேனோ மதுர கவியார் போலே. என்ன பாக்கியம் பாத்துக்கோங்க அந்த பொண்ணுக்கு இல்லையா, பிறந்தாலும் பொம்பளையா பிறக்கப்படாது அப்படின்னு சொல்லுவா, நான் பொண்ணா பிறந்து வாழ்ந்தா போலே அப்படின்னு ஒரு வாக்கியம் சாதாரணமா ஸ்திரீகள் எல்லாம் சொல்லுவா, நான் பொண்ணா பிறந்து படுறா போலேன்னு. ஆனா நிஜமாவே பெண் பிள்ளைய பார்த்தா பொறாமையாத்தான் இருக்கு. எத்தனை அழகா பெண்ணா பிறந்துட்டா, பிறந்துட்டு எவ்வளவு விஷயங்களை கிரகிச்சிருக்கா, கிரகிச்ச விஷயங்களை சரியா ராமானுஜர் இடத்துல பேசுறா. எப்பேற்பட்ட பாக்கியம், ராமானுஜரை பார்த்துண்டு ராமானுஜர் கேட்க ஆனந்தமா நிதானமா சொல்றா. இதை விட பாக்கியம் வேற என்ன வேணும்? அவ்வளவு வசத்தி இந்த பெண் பிள்ளை. அவ பெண் பிள்ளை சொன்ன வாக்கியங்களை திரும்பி ஒரு ரீகேப் பண்ணி பார்க்கலாமா? டெய்லி சொல்லணும், பாராயணம் பண்ணணும். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோலம் செய்தேனோ அனசூயையைப் போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனைப் போலே, மூன்றெழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவைப் போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே, எம்பிரான் என்றேனோ பட்டர் பிரானை போலே, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசையார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரைப் போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரைப் போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அடையாளம் சொன்னேனோ கவந்தனை போலே, அந்தரங்கம் சொன்னேனோ திரிஜடையைப் போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியைப் போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போல, தேவ மற்றறியேனோ மதுரகவியார் போலே. 21 வாக்கியம். என்னமோ இப்பதான் பெண் பிள்ளை வாக்கியம் ஆரம்பிச்சா போல இருக்கு. 21 ரகசியங்கள், 21 ரகசியங்கள்ல நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நிச்சயமா சத்தியமா வந்திருக்கும். இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். அந்த பவிஷ்யதாச்சாரியன் சொன்ன இல்லையா, அந்த மூர்த்தி இன்னைக்கும் ஆழ்வார்த்தனம் இல்ல, பவிஷ்யதாச்சாரியன் கோவில்னு தனியாவே உண்டு. அழகா எப்பயாவது ஆழ்வார்த்தனரி போய் சேவிங்க, போனா சேவிங்கன்னு சொல்ல மாட்டேன், போய் நிச்சயமா சேவிங்கோ. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ ஸ்ரீ தாமிரபரணி மாதா கி ஜெய், ஜெய் போலோ பவிஷ்யதாச்சாரியன் யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.